ஆணாக இருந்து உங்களை முழுவதுமாக பெண்ணாக மாற்றிக்கொள்கின்ற அந்த ப்ரோசஸ் எவ்வளவு வலி மிகுந்து என்ன நிறைய பேருக்கு அதை பற்றி எல்லாம் தெரியாது இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த டிரான்சிஷன் ப்ரோசஸ் அது எவ்வளவு வலி மிகுந்தது?
அதை வந்து எப்படி சொல்றது, அது வந்து வரணிக்கல அது வார்த்தையால. என்னன்னா அந்த ப்ரொசீஜரை துவங்குற மட்டும் 16 வயசு மட்டும் நான் மருந்தை எடுத்ததுல இந்த வாழ்க்கையில ஒரு தலையடிக்கு குளிச்சு எடுத்திருப்பேன். மற்றபடி ஆரோக்கியமான ஒரு உள்ள இந்த உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்கல. முதல் முதல்ல நான் இந்த திருநங்கையா மாறணும்ன்றதுக்காக நான் ஒரு காலடி எடுத்து வைக்க, நாங்க வந்து இங்க வெளிநாடுகள்ல புலம் இது மனோதத்துவ நிபுணர் நாங்க போகணும், போய் அவரிடம் ஒரு சான்றிதழை பெறணும். எங்கட விருப்பமே இல்லாம ஒரு மனோதத்துவ நிபுணர்கிட்ட போய் அவரிடம் எங்கட கதைகளை சொல்லி, அது ஒரு கஷ்டமான ஒரு நிலை. ஏனெனில் இந்த ப்ரொசீஜரே ஒரு கஷ்டம், இதுல வேற நாங்க வந்து ஒரு ஆளிடம் ஒவ்வொரு கிழமையும் ஒருக்கா போய் எங்கட கதைகளை சொல்லி அவரால் எங்களுக்கு உதவியும் செய்யல, இந்த கதையை மட்டும் கேட்டு எழுதணும் அவர், அது ஒரு கஷ்டம். இன்னொன்று பெண்ணாக மாறுவதற்கு முன்னமே நாங்க வந்து அந்த ப்ரொசீஜரை மெடிக்கல் மருத்துவ ரீதியா துவங்குறதுக்கு முன்னே நாங்க வந்து பெண் உடையில வரணும் அவரை சந்திக்கிறதுக்கு. அது மிகப்பெரிய கஷ்டம். இன்னும் ஒரு 16 வயதுல ஒரு ஆணாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் உடனடியாக பெண்ணுடைய அணியும் பொழுது சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள் வரும். எங்களோட சாலையில பாக்கிக்கு யாராவது சிறுவர்கள் அடிக்கலாம், எங்களுக்கு எவ்வளவு ஆபத்து வரலாம். இப்படி நிறைய பேருக்கு ஆபத்தும் வந்திருக்குது. அதனால அது ஒரு தயங்கி தயங்கிதான் நான் செய்தேன். ஒரு வகையாக செய்து அவரிடம் ஒரு சான்றிதழை பெற வேண்டும். அது வந்து ஹோர்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி என்று சொல்லுவாங்க. அது எங்களுடைய உடலில் இருக்கும் ஆணுக்கான ஹோர்மோனை தடுத்து நிறுத்தி விட்டு பெண்ணுக்கான ஹோர்மோனை அதற்கு கொடுப்பாங்க. அதற்கான கடிதம் எனக்கு ஒரு 2.5 வருடம் மனோதத்துவ நிபுணர்கள் சென்றதுக்கு பிறகு கிடைத்தது. அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு நாங்க வந்து அந்த ஹோர்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி செய்யக்கூடிய மருத்துவரிடம் சென்று அந்த மருத்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஹோர்மோன் எடுத்தா எங்கட உடம்புல வந்து பூப்படையும் வயதில் வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் எங்கட உடலில் நேரும். அது ஒரு விதத்தில் சந்தோஷமான ஒரு விடயம் தான். ஏனெனில் அந்த பெண் தன்மையை நோக்கி நாங்க செல்றோம், எங்க உடலில் மாற்றம் வரும், முகத்தில் மாற்றம் வரும். ஒரு பெண்ணுக்கான தோற்றம் எங்களுக்குள் ஏற்பட்டாலும் அதில் இருக்கக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகளும் எங்களுக்கு வரும். இந்த இதை ஒரு வருடம் முடித்த பிறகு சிகிச்சைக்கு போகலாம். சிகிச்சை உங்களுக்கு தெரியும், அது ஒரு கஷ்டமான ஒரு அறுவை சிகிச்சை. அதை நான் அது மட்டும் இந்த வாழ்க்கையில கலங்கியதில்லை. ஆனா அந்த சிகிச்சை செய்து அதன் பின்னர் வந்த விளைவுகள், அந்த வழி, அதை தாங்கினவங்கதான் கண்ணீரை வருது. ஏனெனில் ஒரு பெண்ணாக மாறுவதற்கு இவ்வளவு பாதைகளை கடந்து வரணுமா, இவ்வளவு தடங்களை கடந்து வரணுமான்றது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான். இதையும் தாண்டி வந்த அந்த அறுவை சிகிச்சையும் முடித்து ஒரு பெண்ணாக வாழும் பொழுதும் இன்றும் நான் அந்த ஹோர்மோனல் மாத்திரைகளை எடுத்துத்தான் ஆகணும். ஏனெனில் இந்த உடல்ல வந்து ஆணுக்கான ஹோர்மோன் சுத்தமாக இல்லை, அதை அகற்றி விட்டார்கள். பெண்ணுக்கான ஹோர்மோன் இயற்கையாக சுரப்பதும் இல்லை. அதாவது நான் ஒவ்வொரு நாளும் 2 மில்லிகிராம் அந்த குளிசையை போட்டுக் கொண்டுதான் இருக்கணும், என்னுடைய வாழ்நாள் முடிவு மட்டும். இதை நான் அதிகமாக போட்டால் எனக்கு மார்படைப்பும் வரலாம், இரத்த குழாய் அடைப்பும் வரலாம். இல்லை இதை போடாமல் நிறுத்தினா இந்த எலும்பு உக்கி நான் வந்து 50 வயதுலையும் உடம்பு முடியாத ஒரு ஆளாகவும் போகலாம். அதால் தான் பெரும்பாலும் திருநங்கைகள் இந்தியால அந்த காலத்துல 50 வயதுக்கு மேல வாழ்வதில்லை. இப்பொழுது ஒரு 60-70 ஒரு அபூர்வமான வயதுதான், அந்த நிலைமையில தான் இருக்காங்க. ஆனா இதையெல்லாம் கடைபிடித்து கொண்டு வந்தால் 60-70-80 வயது மட்டும் வாழலாம்.
ஜெர்மனியை பொறுத்தவரையில் அங்கு ஓரின சேர்க்கையாளர் திருமணம் என்பது சட்ட ரீதியாக்கப்பட்டது இல்லையா? அண்மையில் தான் கடந்த அக்டோபர் என்று நினைக்கின்றேன். அது போன்று அவர்களை பொறுத்தவரையில் இந்த பார்ட்னர்ஷிப் அல்லது ஒன்றாக சேர்ந்து வாழ்வது, திருமணம் செய்வதெல்லாம் ஒரு பெரிய விடயமே இல்லை. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது காதலிப்பது, திருமணம், அதை பற்றிய உங்களது நிலைப்பாடு என்ன? அப்படியான உறவில் இருந்திருக்கிறீர்களா? இனி திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் இருக்கிறதா? செய்து கொள்ளும் எண்ணம் இருந்தால் யாரை செய்ய விரும்புகின்றீர்கள்?
திருநங்கையை பொறுத்த மட்டும் காதல் என்பது வந்து ஒரு எப்படி சொல்றது, எங்களுக்கு முதல் காதல் அனுபவம் எத்தனை வயதுல வந்தது நீங்களும் சொல்லினாது. இந்த வாழ்நாள் முழுவதும் காதல் வரும், அது நிறைய பேருக்கு புரியாது. என்னன்னு சொன்னா எங்களை காதல் என்ற பேர்ல பயன்படுத்தி ஆண்கள் நிறைய இருக்கிறாங்க. பெண்கள் சுலபமாக கிடைக்காத சமுதாயத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். சுலபமாக காதலிப்பதற்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ கிடைக்காத ஒரு சமுதாயம் என்பதால் எங்களை காதல் என்ற ஒரு பெயரால் சுலபமாக மயக்கி விடலாம். அந்த காதல், அந்த அன்புக்கு நாங்கள் அடிமையாகி விடுவோம். அந்த அன்பை சொல்லி சொல்லியே எங்களை வந்து பலர் பயன்படுத்தி எங்களை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, எங்களோட வாழ்க்கையில நெருங்கியவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. திருநங்கைங்கிற வாழ்க்கை அவன் எங்க வாழ்ந்தாலும் திருநங்கைகளுக்கு நெருங்கியவர்கள் திருநங்கை மட்டுமே. அப்படி இருக்கும் பட்சத்துல குடும்பமும் எங்களுடைய ஒரு ஒற்றுமையான ஒரு உறவில் இல்லாதபடியா எங்களுக்கு வந்து எங்களுடைய நெருங்கி வந்து எங்களுடன் பழகுபவர்கள் மீது எங்களுக்கு பாசம் வந்துவிடும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவர்கள் மீது எங்களுக்கு அன்பு வந்து அவர்களை நாங்கள் வந்து ஒரு முக்கியமான நபரா எங்களோட வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆண் எங்களுடைய நெருங்கி வரைக்க, அவர் எங்களிடம் அன்பை செலுத்திக்க, அவர் எங்களிடம் காதலை செலுத்திக்க, நாங்கள் இங்கே மறந்து அவருக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்து விடுவோம். அந்த அர்ப்பணிப்பை, அந்த டெடிக்கேஷனை நிறைய ஆண்கள் தவறாக பயன்படுத்தி பொருளாதார ரீதியா நிறைய திருநங்கைகளை ஏமாத்தி இருக்கிறாங்க. நிறைய திருநங்கைகளை காம ரீதியா பயன்படுத்திட்டு ஒரு தங்களுடைய இச்சையை அனுபவித்து முடித்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர்களை விட்டு விலகியவர்களும் இருக்கிறார்கள். நிறைய ஆண்கள் திருநங்கைகளை கொலை செய்தும் இருக்கிறார்கள். அவ இறந்து விடுவா, நான் அவளை இந்த கட்டத்துல விட்டுட்டு போனா அவள் செத்துடுவாள் என்று நல்லா தெரிந்தும் நம் தொலைபேசி இலக்கணம் எல்லாம் மாத்தி விட்டு தலைமறைவானவர்களும் இருக்கிறார்கள். எனக்கும் அது நடந்திருக்கு. நானும் ஒரு தற்கொலை முயற்சிக்கு போயிருக்கணும். ஒரு ஆணால என்னை நேசித்து என்னை ஒரு நல்ல இடத்துல கொண்டு வைத்து நான் அவர் என்னை விட்டு பிரிந்தால் நான் அதை தாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று தெரிந்தும் காணவில்லை. தொலைபேசி என்னை மாத்தி விட்டார். அந்த பிரிவு, அந்த ஏக்கம் தாங்கிடாம நானும் தற்கொலையை நோக்கி சென்றிருக்கிறேன். அதால காதல் என்றது திருநங்கைகளுக்கு ஒரு வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு ஒரு விஷயம். ஆனா அதையும் தாண்டி வந்தால் தான் எங்களுக்கு வாழ்க்கை என்ற நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம். குடும்பத்தை எதிர்த்து வர மாதிரி காதலை எதிர்த்து நாங்கள் நின்றால் தான் நாங்க உயிரில் இந்த பூமியில் வாழிலும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துட்டோம். அதால பெரும்பாலும் காதலை நான் இப்ப வந்து தவிர்த்து கொண்டுதான் வருகிறேன். ஏனென்றால் எனக்கு நல்லா தெரியும் காதல் என்ற வாழ்க்கைக்கு வந்தா மீண்டும் நான் சறுக்கி விழுவன் என்று. கடைசியாக ஒரு ஆணை காதலித்தேன். அவர் ஒரு பிரபலமான ஆண் தான் தமிழ் சமுதாயத்துல, இணங்கி தமிழ் சமுதாயத்துல. அவரிடம் என்னுடைய கஷ்டத்தை சொல்லி அவரிடம் அன்பை பெற்று அவர் ஒரு 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 முழுமையான ஒரு மனிதர் தான். மனமுதிர்ச்சியும் படிப்பறிவும் உள்ள ஒரு ஆண். இருப்பினும் அவரையுடன் நான் பழகும் பொழுது அவருடைய தாயார் அவருடைய குடும்பத்தை எல்லாம் தெரிந்துதான் பழகும். அவர்களுக்கு என்னை திருநங்கை தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். நல்ல நெருக்கமாக பழகி திருமணம் வரைக்கும் சென்றோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒரு பெண்ணையே ஒரு ஆண் திருமணம் செய்வாரா? காதலித்து அதோட வெற்றியாக திருமணத்துக்கு போவாங்கன்றது ஒரு கேள்விக்குறி. திருநங்கை என்ற பட்சத்துல காதலிக்கும் வரை அவர்களுக்கு நாங்கள் திருநங்கை என்பது ஒரு பிரச்சனை இல்லை. அது வந்து அவை வாயால உச்சரிக்கவும் மாட்டினோம், எங்களையும் திருநங்கை என்று சொல்றதுக்கு விடவும் மாட்டினோம். ஆனால் எங்களுடன் முறிவு, மன முறிவு வரும் நேரத்தில், எங்களுடன் அந்த 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 விருப்பம் அவர்களுக்கு குறையும் நேரத்தில் எங்களை வந்து திருநங்கைன்னு ஞாபகப்படுத்தி விடுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, நீ ஒரு திருநங்கை, அதாவது நீ இப்படி நடந்து கொள்றாய், நீ ஒரு திருநங்கை, உன்னால ஒரு பெண்ணா வாழ இல்லாது, நீ திருநங்கை, அதாலதான் நீ இப்படி சாரி கட்டுறாய் என்ற ஒரு கதைகள் வரும். அது எங்களுக்கு வந்து அது ஒரு அந்த வார்த்தை பிடிக்காது. ஏனென்றா எங்களை ஒரு ஆண் பெண்ணாக பார்த்தான்னா அந்த பெண்ணாகவே எங்களை நடத்த வேண்டும். ஆனா கடைசி நேரத்தில் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்வது எங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு இவ்வளவு நாள் ஒரு நம்பிக்கை இருந்தது, எனக்கு ஒரு 25 வயசு மட்டும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அங்க ஒரு நல்லவர் இருப்பார், இந்த உலகத்துல எங்கேயோ ஒருவர் இருப்பார். நான் கடைசியாக விரும்பினவர் வந்து விவாகரத்தான ஒரு மனிதர் தான். அப்ப நான் என்ன நம்பிக்கொண்டிருந்தனால்தான், ஒரு 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 உறவிலிருந்து பிரிந்து வந்த மனிதருக்கு ஒரு அன்பான உறவு, ஒரு நேசிக்கும் ஒரு ஒரு சக மனிதர் மீது பாசம் இருக்கும் என்றுதான் நினைத்தனான். ஆனா பெரும்பாலும் ஆண்கள் இந்த விடயத்துல வந்து ஒரு முதிர்ச்சியானவர்கள் இந்த அவர்கள் எல்லாம் மனதளவில் ஒரு குழந்தையாக தந்திருக்கிறார்கள். அதால எனக்கு நம்பிக்கை போயிட்டது, ஆண்கள் மீது இருந்த நம்பிக்கை போயிட்டது. சிலர் இருக்கிறாங்க, மலேசியா மண்ணை சேர்ந்த நிறைய தமிழ் ஆண்கள் வந்து திருநங்கை திருமணம் செய்து குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து அவர்களை பெரியவர்களாகியும் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய இலங்கை தமிழ் சமுதாயத்துல எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அதால எனக்கு திருமணத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை.
உங்கள் பக்கம் நிறைய வழிகள், வேதனைகள், உங்கள் பக்கத்து கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் ஒரு சிலருடைய நடவடிக்கைகளை வைத்து ஒட்டுமொத்தமாகவே சில தவறான அபிப்பிராயங்களும் இருக்கின்றன இல்லையா? குறிப்பாக அவர்கள் அதிகம் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றார்கள். அதைவிட இந்த இரத்தல், பிச்சை எடுப்பது, அந்த செயற்பாட்டில் ஈடுபடுகின்றார்கள். பொது வெளியில் மக்களோடு ஒரு ஆக்ரோஷமாக, கோபமாக நடந்து கொள்கிறார்கள் என்று அப்படியெல்லாம் விமர்சனங்கள் இருக்கின்றன இல்லையா? அப்ப இது கூட மற்றவர்கள் திருநங்கைகளை சற்று வித்தியாசமாக நடத்துவதற்கு ஒரு காரணியாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? இவற்றை அவர்கள் மாற்றிக்கொண்டால் நல்லம் என்று உங்களுக்கு படவில்லையா?
மாற்றிக்கொள்ள வேண்டும் தான் எனது இனம். அது நாங்களே எங்களுக்கு எங்களுடைய இனத்திலேயே வந்து இரு தரப்பு இருக்கு. ஒன்று வந்து இதுக்கெல்லாம் ஒத்துழைச்சு போற தரப்பு, மற்ற தரப்பு வந்து கல்வி அறிவை வைத்து இதெல்லாம் எதிர்த்து அந்த பழமைவாதிகளை புதுமைவாதத்துக்கு கொண்டு வர முயலும் இனம் இருக்குது. நீங்க அதை எப்படி உணர்ந்து கொள்ளணும் என்று சொன்னா, ஒரு அனைத்து சமுதாயத்திலும், இப்ப தமிழ் சமுதாயம் என்றாலும் நவீன மக்கள் இனம் பழமைவாதவாதிகள் இருப்பினும் நவீன மக்கள் பழமைவாதிய கொஞ்சம் தங்களுடைய விடயங்களை சொல்லி கொடுத்து அவைய இந்த பக்கம் கொண்டு வர பார்த்தோம். அதே போலதான் நாங்களும் இந்த திருநங்கை சமுதாயத்துல போராடி கொண்டிருக்கோம். என்ன கவலை என்று சொன்னா, காலத்துக்கும் அவைக்கு நீ கல்வி அறிவை நீங்க கொடுக்கல, மற்றும் சமுதாயம் அவைய ஒதுக்கி ஒரு தனி இடத்துல வைத்ததால அவை வந்து சமுதாயத்தை அறிந்து கொள்ளாத மனிதர்களா தான் இருக்காங்க. நான் சமுதாயத்துக்குள்ளே இருந்த நான் மாரேக்கியும் இந்த குடும்பம் என்னை அங்கீகரித்ததால நான் அந்த சமுதாயத்துக்கு இருந்து, தமிழ் சமுதாயத்துக்கு இருந்து மக்களுக்குள்ள வாழ்ந்து மக்களோட மனநிலையை புரிந்து 26 வருடம் வாழ்ந்ததால எனக்கு சமுதாயம் என்ன எதிர்பார்க்குது என்கிற எனக்கு புரியுது. அவைக்கு இன்று வரை அது புரியாது. இப்ப இல்ல, இந்தியால வந்து 50 வயது 55 வயது திருநங்கையை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அவாக்கு வந்து தெரியாது. அவ வந்து முந்தானியாவை வடிவா போட மாட்டேன், தூக்கி மேல போட்டுட்டுதான் போவேன். அவைக்கு வந்து அது வந்து தவறு. ஓ, நான் வடிவா ஒழுங்கா மரியாதையா சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி புடவையை கட்டி ரோட்டில் நடக்கணும்ன்றதே அவைக்கு தெரியாது. அதை நாங்க சொன்னாலும் அவைக்கு புரியாது. அது சொல்லும், இதுதான் திருநங்கை, நீங்களும் இப்படித்தான் இருக்கணும், நீங்க ஏன் பொம்பளை பிள்ளை மண் அடிக்கிறீங்கன்னு தான் எங்களை கேட்பாங்க. நீங்க நீங்க பொம்பளை பிள்ளைகள் மாதிரி அமைதியா பேசுறீங்க, சத்தமா பேசுங்கடி, கத்துங்கடி எல்லாம் சொல்லுவாங்க. என்ன அவைக்கு அந்த அது தாங்க செய்வது ஒரு தவறுன்றே தெரியாம இருக்காங்க. அவைக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, சமுதாயம் முன் வந்து அவைக்கு எடுத்துக்காட்டாக சில விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். அவைக்கு வந்து அவைய வந்து படிப்பிச்சு அவைய சமுதாயத்துக்குள்ள இறக்கணும். அவைய தனிமையில தள்ளாம அவைக்கு சொல்லி கொடுத்து, நீங்க பிச்சை எடுக்காதீங்க, இது தவறு, நீங்க ஒரு ஒழுங்கான வேலைக்கு போங்க. பெரும்பாலும் இதை பிச்சை எடுத்தல வந்திருக்கக்கூடிய ஒரு பின்விளைவு என்னன்னு சொன்னா, அவை நல்லா உழைக்கிறீங்க, பிச்சை எடுக்கிறதால ஒரு சில பேர் நல்லா உழைக்கிறீங்க. அதால அவை விடிய காலம் ஒழுங்கி 10 கடைகள் ஏறிறாங்கன்னா அவைக்கு மதிய உணவும் கிடைத்து விடும், உடையும் கிடைத்து விடும், அந்த வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. பாலியல் தொழில் செய்யும் திருநங்கை வந்து அவ வந்து ஒரு ஒரு சக ஒரு சமுதாயத்துல வாழக்கூடிய ஒரு ஒரு சக மனிதரை விட அதிகமா உழைப்பா. இதுதான் உண்மை, இது நிறைய பேருக்கு தெரியாது, இதுதான் உண்மை. இதை சொல்வதால என்னுடைய சக தொழில்கள் என்னுடன் பிரச்சனை பட்டாலும் எனக்கு பிரச்சனை, இதுதான் உண்மை. உலகத்துல எந்த நாடு நீங்க எடுத்துக்கொண்டாலும் ஒரு 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 அலுவலகத்தில் வேலை பார்க்கும் மனிதரை விட ஒரு பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு திருநங்கை மாத வருமானம் அவளுக்கு அதிகமாத்தான் இருக்கும். அதிகம்னா கற்பனைக்கு அதிகமாத்தான் இருக்கும். அவ்வளவு உழைப்பாங்க. அவ்வளவு உழைப்பை காணக்கூடிய ஒரு திருநங்கைக்கு குடும்பம் ஒற்றுமை ஆயிவிடும். ஏனென்றா அவ பணம் கொண்டு வரா வீட்டுக்கண்டு, குடும்பம் அவ என்ன செய்யறான்னு யோசிக்காது, பணம் வருதுன்றதால ஒற்றுமை ஆயிவிடும் குடும்பம். அவ்வளவு பணம் உழைக்கக்கூடிய ஒரு திருநங்கை என்ன யோசிப்பான்னு சொன்னா, நான் நல்லா உழைக்கிறேன், எனக்கு அழகிற்கு மட்டும் உழைத்து விட்டு நான் வந்து ஒரு வீடு வாசல் வாங்கி விட்டு நல்லபடியா என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போவேன். இப்படி பணத்தை கையில் கண்டவர்களை நாங்கள் அங்கிருந்து இங்கு கொண்டு வந்து ஒரு ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு மேச துடைத்தோ இல்ல பாத்திரங்களை கழுவியோ வேலை பார்க்க வைப்பது என்பது ஒரு கடினமான ஒரு விடயம். இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு, யார் இவர்களுக்கு வேலை தருவார்கள், அது ஒன்று. அப்படியும் வேலை பார்த்தால் பெண்களுக்கு வேலையிடத்தில் இருக்கும் வன்முறை உலகத்தில் எல்லாருக்கும் தெரியுது, எந்த பெண்ணும் மறுத்து பேச இல்லாத ஒரு விஷயம். பெண்களுக்கே வேலையிடத்துல பிரச்சனை இருக்கே, ஒரு திருநங்கை வேலைக்கு வந்தா திருநங்கை பார்ப்பவர் பார்க்கும் பெரும்பாலும் ஆண்கள் என்ன நினைக்கிறார்கள், இவர்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், இவர்களுடன் நாங்கள் எதுவும் செய்யலாம், இதை யாரும் தட்டி கேட்க இயலாது, இவர்கள் வந்து காமத்துக்கின்றி உருவாக்கப்பட்ட மனிதர் என்றுதான் ஆண்கள் பாக்குறாங்க. அப்படி இருக்கேக்க ஒரு திருநங்கை என்னென்ன வேலைக்கு போவா? எனக்கே அது நடந்திருக்கீங்க. இந்த வன்முறை இந்த கொடுமைக்கெல்லாம் தாண்டி ஒரு திருநங்கி அந்த இடத்துல வேலை பார்க்கணும்ன்றா அவன் எப்பா இங்க நான் கஷ்டப்படுறதுக்கு நான் வந்து பாலியல் தொழில் செய்து கொள்வேன்னு அந்த வட்டத்துக்கே அவை வாழ்கிறார்கள். அது மாறணும்ன்றா சமுதாயமும் சேர்ந்து மாத்தணும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் திருநங்கை தனுஜா அவர்கள். சமுதாய மாற்றங்களில் ஒன்றாக இந்த திருநங்கைகளை பற்றிய படங்கள், ஆக்கங்கள், நூல்கள் வெளிவருவதை சொல்லலாம் இல்லையா? அந்த வகையில் தான் இந்த ரூபா என்ற படம் விரைவில் வெளிவர இருக்கின்றது. லெனின் எம் சிவமுடைய இயக்கத்தில் வருகின்றது. அந்த கதை வந்து உங்களுடைய வாழ்க்கை கதையோடு ஒன்றிணைந்த ஒன்று இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். இப்படியான படைப்புகள் நமது சமூகத்தவர்கள் மத்தியில் எப்படியான மாற்றத்தை எல்லாம் உண்டு பண்ணும் என்று நினைக்கிறீர்கள்? குறிப்பாக இந்த ரூபா திரைப்படம்.
பல ஆண்டுகள் நாங்க காத்திருந்தோம் திரைப்படங்களுக்காக. ஏனெனில் ஊடகங்கள் தான் எங்களை எடுத்து காட்ட இயலும். ஏன்னா ஊடகம் வீடு வாசல் ஒவ்வொரு வீடுகளாக போய் தட்டி விழிப்புணர்வை கொடுத்துட்டு வருவது தான் ஊடகம். அதால நாங்க பல ஆண்டுகள் காத்திருந்தோம் எங்களை பத்தி ஒரு நல்ல படைப்பு வரும். இது வரைக்கும் வந்த படைப்புகள் தான், இந்தியாவை சேர்ந்த படைப்புகள் எதுவுமே எங்களை வந்து ஒரு அழகாக காட்டியதில்லை. எங்களை ஒரு எங்களுடைய வாழ்வை இதுதான் நாங்க வாழ்ற வாழ்க்கை என்னும் காட்டினதில்லை. ஒரு சில விரல் விட்டு எண்ணி சொல்லக்கூடிய படங்கள் மட்டுமே இந்த அழகாக காட்டியிருக்கிறது, எங்களுடைய கஷ்டத்தை காட்டியிருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் இந்த படத்தை பத்தி ஒரு சகோதரியிடமிருந்துதான் கேள்விப்பட்டேன். அனுப்பியேன், நான் வந்து கனடாவில் இருந்து ஒரு திருநங்கையை பத்தி ஒரு படம் எடுத்திருக்கிறேன். நான் அவரை தொடர்பு கொண்டது அவருக்கு வந்து புத்திமதி சொல்வது, ஏனெனில் நான் பல படங்களை பார்த்து பயந்து விட்டேன் திருநங்கையை தவறாக காட்டியதால். நான் அவரிடம் போய் தயவு செய்து உங்களுக்கு விருப்பம் என்றால் என்னிடம் நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள், தவறாக எதையும் எடுத்து இது ஒரு சமுதாய ரீதியான உங்களுக்கு ஒரு கடமை ஒன்று இருக்குது, அதை நீங்க கொச்சிப்படுத்தி விடாதீங்கன்னு சொல்ல போகிக்கத்தான் அவர் அந்த முழு படத்தையும் எடுத்து தயாராக இருந்தேன். அந்த படத்தை எனக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நேரம்தான் நான் உணர்ந்தேன், எங்களுடனே வாழ்ந்து லெனினா எங்களுடன் வாழ்ந்து எங்களோடையே எல்லா இடமும் சென்று வந்து எங்களுடைய கதையை கற்றுக்கொண்ட மாதிரி தான் அந்த படத்தை எடுத்து வச்சிருந்தேன். எனக்கே அதிசயமாக இருந்தது. நான் அவரிடம் கேட்ட கேள்வி, முதற் கேள்வி, நீங்கள் என்னுடன் இத்தனை வருடங்கள் பயணித்தீங்களான்னு தான் நான் கேட்டேன். ஏனென்றா எங்களுடைய கண்ணாடியில பார்த்தனால எங்களோட வாழ்க்கை, அது என்னுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, அனைத்து திருநங்கையோட வாழ்க்கையில நடந்த 80% விடயம் அதுல இருக்கும். இது எனக்கு நான் பெருமையா சொல்லிக் கொள்வேன். இது மட்டும் தமிழ் திரைகள்ல வராத ஒரு திருநங்கையை பற்றிய ஒரு கதை தான் இது.
சரி, இப்ப உங்களுடைய வாழ்க்கையை தனுஜா நீங்கள் வந்து ஆவணமாக்க விரும்புகிறீர்களா, பதிவு செய்ய விரும்புகிறீர்களா?
ஆம், நான் விரும்புறேன். என்னன்னு சொன்னா நான் இப்ப என்னுடைய சுயசரிதை எழுதி கொண்டிருக்கேன். எனக்கு என்ன விருப்பம் என்று சொன்னா, இது மட்டும் இந்தியாவை சேர்ந்த திருநங்கைகளோட புத்தகங்கள் வந்திருக்குது. என்னுடைய புத்தகம் வந்து ஒரு இலங்கை தமிழ் திருநங்கையோட குரலாக இருக்க வேண்டும் என்றதுக்காக நான் எழுதி கொண்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, திருநங்கைகளின் வாழ்வில் எங்களுக்குள்ளேயும் அந்த ஹிப்போக்ரசின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அது இருக்குது திருநங்கை மத்தியிலேயும். ஏனெனில் நாங்கள் திருநங்கை காப்பாற்றப்பட்டு நாங்கள் தமிழர்கள். சோ தமிழர்கள் மத்தியில வந்து சில விஷயங்களை பேசலாம், சில விஷயங்களை பேசுறது. அதனால பல தமிழ் திருநங்கைகள் எழுதிய புத்தகங்களையும் நிறைய விஷயங்களை அவர்கள் மறைத்து விட்டார்கள். ஏனெனில் குடும்பத்தை கருதி, வாழும் சமுதாயத்தை கருதி. நான் வெளிப்படையாக என்ன நடக்குதோ அதை எழுத போகிறேன். எனக்கு சமுதாயத்தை நினைத்தும் பயம் இல்லை, ஏனெனில் நான் வாழும் சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயம் தான். குடும்பம் எனக்கு முழு அங்கீகாரத்தையும் கொடுத்தபடியாக நான் தைரியமாக எழுதப் போகிறேன். உண்மையை உண்மையாக உலகத்துக்கு வெளிக்கொண்டு வரப்போகிறேன். ஏனெனில் நீங்க பார்க்கும் திருநங்கையை நீங்க திருநங்கையா பாக்குறீங்க, ஆனா அவர் அந்த திருநங்கை யாரோ ஒருத்தரின் மகள். இன்றைக்கு நான் வந்து ஒரு 16 வயது திருநங்கை, இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்ன கூட நான் கேள்விப்பட்டேன், நான் உருவாகி கொண்டு வாரா, ஆனா அவருக்கு காசு இல்ல, அவ பாலியல் தொழிலுக்கு போறா. நான் மனதுல நினைச்சது ஒன்றுதான், அந்த புகைப்படத்தை பார்த்து வடிவான ஒரு பிள்ளை, யாரோ ஒருத்தர் கனவோட லட்சியத்தோட பெத்த பிள்ளை, அவை வந்து இந்த ஒரு காரணத்தால அந்த பிள்ளையை தூக்கி போட்டதால் அந்த பிள்ளை வந்து இன்றைக்கு ஒரு பாலியல் தொழில இருக்கு. அந்த பிள்ளை நீ எவ்வளவு கஷ்டப்பட போகுதுன்னு எனக்கு தெரியும், எவ்வளவு இன்னல்களை சந்திக்கும்ன்றதும் எனக்கு தெரியும். அதே போலதான் வெயில்ல பிச்சை எடுக்கிற பிள்ளையும் யாரோ ஒருத்தர் கனவோட பெத்த பிள்ளைதான், கல்வி அறிவு இருக்கிற பிள்ளைதான். அந்த பிள்ளை வந்து இவ்வளவு கஷ்டப்படுது, அது பெரும்பாலும் சமுதாயத்துல காக்கள் மறந்துடுறாங்க யோசிக்கிறதுக்கு. ஒரு திருநங்கை நீங்க பார்த்தா, நான் அப்படித்தான் யோசிக்கணும், திருநங்கையை நான் பாக்கிக்க என்னை பொறுத்த மட்டும் அது யாரோ ஒருத்தர் இந்த கனவு, அது அந்த குழந்தை வந்து யாரோ ஒருத்தர் பாசத்தோட உலகத்துக்கு கொண்டு வந்த ஒரு சொத்து. அது அந்த சொத்து இன்றைக்கு தெருவுல கிடக்குது, இன்றைக்கு ஒரு தங்க நகையை ரோட்ல போட்ட மாதிரி தான் இருக்கும். நல்லது ஒரு வீணை செய்து நலம் கிட புழுதியில் எரிந்தது, அது அந்த கதை தான் நீங்களோட வாழ்க்கைக்கு பொருந்தும். இவ்வளவு திறமசாலி ஒரு ஆளை தூக்கி இந்த சமுதாயம் எரிஞ்சிட்டுது என்று சொல்லி, இதை எல்லாத்தையும் நான் வந்து ஒருமித்த குரலாக சமுதாயத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். என்றா திருநங்கைகளோட கஷ்டம் வந்து சமுதாயத்துல இன்னும் பேசப்படையில உண்மையாக. பெரும்பாலும் இந்திய ஊடகங்கள் அதை ஒரு கவர்ச்சி பொருளா தான் காட்டுது. திருநங்கை அழகா உடை அணிவாங்க, திருநங்கை வந்து பெண் போல் நடந்து கொள்வாங்க, ஒரு விசித்திர மனிதர் தான் காட்டுது, ஒரு ஜோக்கர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அந்த மாதிரிதான் காட்டுதே தவிர திருநங்கைய இவர்கள் தான் என்று காட்டுவதில்லை. அதால நான் வந்து அதை சமுதாயத்துக்கு மீண்டும் 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 பறைசாற்றும்படியாக என்னை பற்றின கதையை நான் வெளிப்படையாக கொடுக்க போகிறேன், என்னை அர்ப்பணிக்க போகிறேன் இந்த சமுதாயத்துக்கு. அதை தான் நான் முடிவெடுத்திருக்கிறேன். ஏனென்றா வாழ்ந்தோம் இறந்தோம் இருக்க கூடாது, நம்மட சமுதாயத்துக்கு என்ன செய்தோம். என்னால இலங்கையில பல திருநங்கைகள் தைரியமா மனதைரியத்துல வருவாங்கன்னு சொன்னா, நான் இப்படிக்கு ரோஸ் நிகழ்ச்சியை பார்த்து ரோஸுடன் பழகி அவ கொடுத்த மனதைரியத்துல நான் வந்தேன். என்னை பார்த்து நிறைய பேர் மனதைரியத்தோடு முன் வருவாங்கன்னு சொன்னா, அதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டா வாழ்வதுல பெருமை அடைகிறேன்.
எங்களது வாழ்த்துக்கள் தனுஜா. அதற்கு நீங்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளராக பணிபுரிகிறீர்கள் இல்லையா ஜெர்மனியில்?
நான் வந்து என்னுடைய சக தோழி ஒரு ஆள பல்கலைக்கழகத்து பேராசிரியரா இருக்கா, அவ வந்து அவதான் எனக்கு இந்த வேலையில என்ன ஈடுபடுத்தினவா. நாங்க பெரும்பாலும் புத்தகங்களை மொழிபெயர்ப்போம், தமிழ் புத்தகங்களை மொழிபெயர்ப்பு ஜெர்மன் மொழியில நாங்க மொழிபெயர்த்து கொடுப்போம். பெரும்பாலும் இந்தியாவை சேர்ந்த எழுத்தாளர்கள் இங்கிருக்கும் பல்கலைக்கழகத்துக்கு வந்தாலும் நான் தான் அவர்களுக்கு மொழிபெயர்ப்பேன்.
சரி, இப்ப நீங்க உங்களுக்கு மொழி புலமை இருக்கின்றபடியால் வெறுமனே தமிழில் மட்டும் உங்களது சுயசரிதியை எழுதுவதற்கு தீர்மானித்திருக்கிறீர்களா, அல்லது இன்னமொரு மொழியில் அதை மொழி மாற்றம் செய்கின்ற போது அது பரந்துபட்ட வாசகர்களை சென்றடையும் இல்லையா, என்ன மாதிரி திட்டமிட்டிருக்கிறீர்கள்?
நான் முதலில் எழுத நினைத்தது ஆங்கிலத்தில் தான், ஏனெனில் ஆங்கிலம் பல நாடுகளுக்கு போய் சேரும், சென்றடையும், நிறைய பேர் வாசிப்பாங்கன்றதுக்காக தான் ஆங்கிலத்தில் எழுத இருப்பேன். என்னுடைய பல்கலைக்கழகத்து பேராசிரியர் ஜெர்மன் மொழியில எனக்கு எழுதுவதற்கு உதவி செய்யறேன்னு சொல்லியிருந்தவா, எனக்கு ஜெர்மன் மொழி தெரியும் என்றபடியா அவ வந்து அதில் இருக்கும் திருத்தங்களை பார்த்து நான் உதவி செய்யறேன்னு சொல்லியிருந்தவா. ஆனால் எழுத்தாளர் சோபா சக்தி அவர்கள் தான் எனக்கு ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்தவர். என்னன்னு சொன்னா, தமிழ்ல எழுதுறதால இருக்கக்கூடிய பலனை எனக்கு சொன்னது என்னன்னு சொன்னா, நாங்க தமிழ் குடும்பத்துல பிறந்திருக்கிறோம், தமிழ் மொழி தான் எங்களுக்கு முதல் மொழியாக இருந்திருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து நாங்க என்னதான் ஆங்கில புலமை இருந்தாலும் ஜெர்மன் மொழியில் புலமை இருந்தாலும் தாய்மொழியில் தான் ஒரு சில உணர்வுகளை வந்து பிரதிபலிக்க முடியும் என்ன ஒரு அட்வைஸ் கொடுத்தபடியா நான் அந்த தமிழ்ல எழுத விளக்கிட்டேன். இனி அந்த மொழி வந்து அந்த புத்தகம் வந்து பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்படும். உலகத்தில் இருக்கும் அனைத்து மொழியிலும் என்னால முடிந்தா மொழிபெயர்க்கிறதுக்கான வேலைகளை நான் செய்வேன். அதால இது எல்லா மொழியிலும் எல்லா நாடுகளிலும் கிடைக்கும்படிதான் நான் அதை செய்வேன் என்ற நம்பிக்கையில் இருக்கேன்.
எங்களது வாழ்த்துக்கள் தனுஜா. அந்த நூல் வெளிவரும் போது மீண்டும் உங்களை ஒரு தடவை சந்திப்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். மிக்க நன்றி உங்களது இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும். நீங்கள் இன்னும் பல உயரங்களை தொட வேண்டும், உங்களது வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.
நன்றி நன்றி ரேணுகா அவர்களே. இவ்வளவு நேரம் எங்களை எனக்கு நேரம் கொடுத்து என்னுடைய இனத்தின் குரலை நீங்கள் பதிவு பண்ணினதுக்காக நான் உங்களிடம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. உங்களுடன் பேசியதும் உரையாடியதும் எனக்கும் சந்தோஷம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.